Honorable Dr. S. Sri Bhavandaraja, you have 10 minutes.
சபைக்கு தலைமையதாகின்ற கௌரவ உறுப்பினர்களே, இன்றைய தினம் இந்த உயரிய சபையிலே இலங்கையின் பொருளாதார கட்டமைப்பில் ஒரு மைல்கல்லாக அமையவிருக்கும் இந்த மீட்பு மறுமாடு மறுவாழ்வு மற்றும் நடிப்பிள்ளை தொடர்பான சட்டமூலத்தில் உரையாற்றுவதில் பெருமை அடைகின்றேன். அதற்கு முன்பதாக எமது இந்த அண்மையிலே நடைபெற்ற இந்த தமிழ்நாடு மாநிலத்திலே நடைபெற்ற தேர்தலிலே முதல்வராக தெரிவாகியிருக்கின்ற திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு எனது சார்பிலும் அது அரசாங்கத்தின் சார்பிலும் அது மக்கள் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எமது இந்தியா எமது அயல் நாடாகவும் தமிழ்நாடு எமது அயல் மாநிலமாகவும் இருந்து எங்களுடன் நல்ல உறவை பேணி வந்து குறிப்பாக வடக்கு கிழக்கு மலேக மக்களுக்கு தகுந்த உதவிகளை தகுந்த நேரத்தில் செய்து வந்த அந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடு எமது உறவுகளை நாங்கள் பேணி பாதுகாத்து தொடர்ந்தும் இந்த நல்ல உறவை பயன்படுத்துவதன் மூலம் தொடர்ச்சியாக இருக்கின்ற சில பிரச்சனைகளை நாங்கள் பேசி தீர்த்து எமக்கு ஒரு சாதகமான நிலைமையை அந்த அரசாங்கத்துடன் பேணுவோம் என்று கூறி வைக்க விரும்புகின்றேன். தொடர்ந்து இன்றைய இந்த சட்டமூலமானது உண்மையிலேயே எமது அரசாங்கத்தின் ஒரு முக்கியமான ஒரு புரட்சிகரமான ஒரு மைல்கல்லாகவே இருக்கின்றது. உதாரணமாக இந்த எமது நாட்டின் பொருளாதாரம் உங்களுக்கெல்லாம் தெரியும், நாங்கள் இந்த நாட்டை கையெழுக்கும் போது ஒரு வங்குரோத்தின் நிலைமையிலேயே இருந்தது. ஆகவே இதை முன்னேற்ற வேண்டிய ஒரு தேவை எமது அரசாங்கத்துக்கு உள்ளது. அந்த வகையிலே எமது நாட்டின் பொருளாதாரம் கடனை அடிப்படையாக கொண்டு இயங்கும் நிலையில் கடனை திருப்பி செலுத்த முடியாத சந்தர்ப்பங்களை கையாள்வதற்கு சுமார் 170 ஆண்டுகள் பழமையான 1883 ஆண்டின் சட்டத்தை இன்னும் நாங்கள் பின்பற்றி வருவது வேதனையானது. அதனை மாற்றி நவீன உலகுக்கேற்ப ஒரு புதிய கட்டமைப்பையும் ஒரு சட்டத்தையும் உருவாக்க நாங்கள் இன்று முன்வந்துள்ளோம். எனவே இந்த நாட்டின் முன்னேற்றத்துக்காகவே இருக்கின்ற இந்த சட்டமூலமானது பலராலும் வரவேற்கப்படுகின்றது. குறிப்பாக எதிர்க்கட்சி எனக்கு முன் பேசிய எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் நமது இந்த சட்டத்தை வரவேற்று பேசியிருந்தார்கள். அதற்காக அவர்களுக்காக நன்றியை கூறிக்கொன்றும் இந்த சட்டத்தின் முதல் முக்கிய தூண்களாக கருதுவது அதாவது நிர்மூலமாதல் மற்றும் ஒழுங்கு அதிகார சபை இன்சால்வென்சி ரெகுலேட்டரி அதாரிட்டி, அதாவது இந்த அதிகார சபையானது இந்த சட்டத்தின் கீழ் ஒரு புதிய அதிகார சபை உருவாக்கப்படும். இது வரும் பெயரளவில் மட்டும் அமையாது, மக்கள் நியமாக அதிகார சபையாகவே அமையும் என்பதையும் நாங்கள் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இந்த நிதி சட்டம் மற்றும் வணிகத் துறைகளில் ஆழ்ந்த அறிவுள்ள நிபுணர்களால் வழிநடத்தப்படவுள்ளது. அத்துடன் இந்த நிர்மூலமாதல் துறைசார் நிபுணர்களையும் இதில் சேர்த்துக்கொண்டு அவர்களின் கருத்துக்களையும் பெற்றுக்கொண்டு இந்த அதிகார சபையை மிக திறமையான ஒரு மக்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு அதிகார சபை மாற்றும் என்பதில் சிறிதளவும் எங்களுக்கு ஐயமில்லை. அடுத்ததாக அளிப்பதற்கு பதில் ஆற்றுப்படுத்தல், அதாவது இதுவரை காலம் பழைய சட்டங்கள் கடனாளிகளை தண்டிப்பதிலேயே குறிக்கோளாக இருந்தன. ஆனால் இந்த சட்டம் வாழ விடுதல் என்ற கொள்கையை பின்பற்றுகின்றது. இந்த சட்டத்தின் மூலம் ஒரு மறுசீரமைப்புக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகின்றது. ஒரு நிறுவனம் அல்லது ஒரு தனியார் கடன் செலுத்த முடியாத நிலையில் அவர்களை சிறைக்கு அனுப்புவதோ அல்லது நிறுவனத்தை மூடி ஊழியர்களை பட்டினி போடுவதோ அது நோக்கமல்ல. மாறாக அவரது கடன்களை மறுசீரமைத்து தொழிலை மீட்க வாய்ப்பளிக்கப்படும் ஒரு அரிய சந்தர்ப்பமாகவே நாங்கள் இதை கருதுகின்றோம். இதன் மூலம் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்கள் 50 மில்லியனுக்கும் குறைவான ஒரு கடன் கொண்டு நமது நாட்டின் முதுகெலும்பாக விளங்கும் துறையினருக்கு நெகிழ்வான கடன் மறுசீரமைப்பு திட்டங்களை இதில் அறிமுகப்படுத்தி உள்ளன. இதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்கும். அவர் மூலம் இந்த வர்த்தக பெருமக்கள் தமது நாட்டுக்கு ஒரு பாரிய சேவையை ஆற்றலாம் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்ததாக எளிய மக்களுக்கான ஒரு கேடயமாகவும் இது விளங்கும். கௌரவ தலைமையதாங்க உறுப்பினர்களே, இந்த சட்டம் மூலம் வங்கிகளாக வங்கிகளுக்கு மட்டும் உருவாக்கப்படவில்லை. இது சாதாரண மக்களுக்காக அவர்களின் வாழ்வைக்கு முன்னேற்றுவதற்காக உருவாக்கப்படும் ஒரு சட்டமாகவே நாங்கள் கருத வேண்டி இருக்கின்றது. கடன் மறுவாழ்வு கட்டளை சுமார் 20 லட்சம் ரூபாய்க்கும் குறைவான கடன் கொண்ட எளிய மனிதர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாகவே அமையும். அவர்களது தொழிலை மேலும் முன்னெடுத்து செல்வதற்கு மிகவும் ஒரு வரப்பிரசாதமாகவே அமையும். அத்துடன் இந்த பறிமுதல் செய்ய முடியாத சொத்துக்கள் என்றுவரும். உதாரணமாக ஒரு குடும்பத்தின் அடிப்படை வசிப்பிடம், அத்தியாவசிய வீட்டுப் பொருட்கள், ஒரு தொழிலாளிக்கு தேவையான கருவிகள் மற்றும் அவரது முதுவைக்கால ஓய்ப்பணம் ஆகியவை பறிமுதல் செய்யப்படாமல் இருக்கவும் இந்த சட்டம் உண்மையிலேயே அவர்களையும் பாதுகாக்கும். அத்துடன் இந்த ஒரு கடனாளி நெருக்கடியில் இருக்கும்போது உடனடியாக சொத்துக்களை கையகப்படுத்த கடன் வழங்கியவர்களுக்கு 60 முதல் 320 நாட்கள் வரை தடை விதிக்கப்படும். இந்த அவகாசம் அவர் தன்னை தயார் செய்வதோடு மேலும் தனது தொழில் முயற்சியை மீண்டும் தொடங்குவதற்கு மிகவும் அத்தியாவசியமாக அமையும். எனவே இப்படியான இந்த நல்ல திட்டங்களை கொண்ட இந்த சட்டமானது எமது அரசாங்கத்தின் ஒரு முக்கிய ஒரு திருப்பமாகவே அமையும். அத்தோடு இந்த நிறுவனங்களை மீட்டெடுத்தல் என்பது ஒரு நிறுவனம் நட்டமடையும் போது அதை உடனடியாக கலைக்காமல் நிர்வாகிகள் மூலம் அதனை மீண்டும் இலாபகரமான நிலைக்கு கொண்டு வர இந்த சட்டம் வழிவகுக்கும் என்பதில் நமக்கு சந்தேகமே இல்லை. இது ஆயிரக்கணக்கான ஊழியர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கும். அத்தோடு இத்தடை மூலம் திட்டமிட்ட மோசடிகளுக்கும் நாங்கள் ஒரு தடையை ஏற்படுத்தலாம். அதாவது மனிதாபிமான அடிப்படையில் சலுகைகள் வழங்கும் அதே வேளை எமது நிதி சந்தையை ஏமாற்ற நினைப்பவர்களுக்கு எதிராக நாம் கடும் போக்கை கடைபிடிப்பதற்கும் இந்த சட்டங்கள் உதவும். சொத்துக்களை மறைப்பது அல்லது தவறான தகவல்களை வழங்குவதை நிரூபிக்கப்பட்டால் ஒரு பலத்த தண்டனையும் சிறை தண்டனையும் வழங்குவதற்காகவும் இதிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. கௌரவ தலைமையாங்க உறுப்பினர்களே, இந்த சட்டமானது பழைய துருப்பிடித்த சட்டங்களை நீக்கி இலங்கையை முதலீட்டுக்கு உகந்த நாடாக மாற்றும். இது வெறும் சட்டமாற்றம் மட்டுமல்ல, எமது நாட்டின் கலாச்சாரத்தில் ஒழுக்கத்தையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் வழங்கும் ஒரு வரலாற்று சாதனையாகும். இதேவேளை எனது பகுதியான இந்த வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் நிதி மற்றும் கைத்தொழில் நெருக்கடிகளுக்கும் தீர்வு காண இது வெறும் உதவியாக இருக்கும் என்றே நம்புகின்றோம். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, எமது 30 கால யுத்தத்தில் ஏற்பட்ட ஆழமான பொருளாதார வடுக்கல் இன்னும் போராடி கொண்டிருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணத்தின் நிதி மற்றும் கைத்தொழில் துறையின் தற்போதைய இக்கட்டான நிலை குறித்து இந்திய உரிய சபையில் அவசர கவனத்தை நான் ஈர்க்க விரும்புகின்றேன். நிதி மற்றும் நின் நிறுவனங்களின் நெருக்கடி சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, வடக்கு கிழக்கு மாகாணம் தற்போது முறையான நிதி நிறுவனங்கள் மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத நுண் நிதி நிறுவனங்கள் ஆகிய 2 நாளும் ஒரு இரட்டை நெருக்கடியை எதிர்கொண்டிருப்பது காணக்கூடியதாக
இருக்கின்றது.
யுத்தத்தினால் சிதைவடைந்த எமது வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சிக்கும் அவது மக்கள் பல சந்தர்ப்பங்களில் சூறையாடும் கடன் நடைமுறைகளுக்கு இரையாகியுள்ளன. நுண் நிதி பிரச்சினை, அதாவது இந்த நுண்நிதி பிரச்சினையானது நிறுவனங்கள் அதிக அளவிலான வட்டிகளை அறவிடுவதோடு 100 வீதத்துக்கு அதிகமான பயனுள்ள வட்டி வீதங்களையும் காட்டுகின்றன. இதன் மூலம் அநேகமாக பெண்களே பாதிக்கு உட்பட்டிருக்கின்றார்கள். அநேகமானவர்கள் தற்கொலை கூட செய்யும் அளவுக்கு சென்றிருக்கிறார்கள் இந்த நிறுவனங்களின் துரதிருஷ்டவிதமான நிலையினாலி. எனவே இவர்களை இந்த நிதி நிறுவனங்களின் ஸ்திரத்தன்மையும் வடக்கு கிழக்கிலங்கும் பல வங்கி சாரா நிறுவனங்கள் பணப்புழக்க நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ள இதனால் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் விவசாயிகள் வாழ்நாள் சேமிப்பு முழுவதுமே ஒரு ஆபத்தில் உள்ளது. எனவே இது குறித்து நாங்கள் மிகவும் ஒரு சிறந்த ஒரு எதிர்கால சிந்தனையோடு செயற்பட வேண்டிய ஒரு விடயமாகும். உங்களுக்கு தெரியும், யுத்தத்தின் முன்னர் வடக்கு மாகாணம் ஒரு செழிப்பான கைத்தொழில் மையமாக இருந்தவுடன் தேசிய உள்நாட்டு உற்பத்தியில் கணிசமான பங்களிப்பையும் வழங்கியிருந்தது. யுத்தத்துக்கு முன்னாக எமது நாட்டிலே எமது வடகிழக்கு மாகாணத்திலே பல தொழிற்சாலைகள் இருந்தன. உதாரணமாக காங்கிரஸ் வந்துடைய சீமான் தொழிற்சாலை, பரந்தன் ரசாயன தொழிற்சாலை, ஆனரவின் உப்பள தொழிற்சாலை, அச்சுவேலி கைத்தொழிற்பேட்டை என்பதுடன் தனியார் துறையிலான ஆடை உற்பத்திகள் மற்றும் கடலுணவு பதனிடல் உற்பத்தி நிறுவனங்கள், பல வர்த்தக நிறுவனங்கள் இருந்தன. ஆனால் அவையாவும் இன்று அழிந்த நிலைமைக்கு சென்றவைக்கு முக்கிய காரணம் இந்த இப்படியான சட்டங்கள் இல்லையாமையால் அவர்கள் தங்கள் தொழிலை கைவிட்டு மக்களும் அநேகமானவர்கள் இன்று நடைவீதிக்கு வந்திருக்கிறார்கள். அந்த வியாபார எனவே இந்த ப்ளீஸ் கிவ் மீ டூ மினிட்ஸ். எனவே இந்த இப்படியான இந்த யுத்தத்தின் தாக்கத்திலிருந்து இவங்களை காப்பாற்றுவதற்கு இப்படியான சட்டங்கள் எங்களுக்கு ஒரு மிக முக்கியமாக இருக்கும். இதன் மூலம் எமது நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறாமலும் எமது நாட்டுக்கே தமது உழைப்பை வழங்குவதன் மூலம் ஒரு அழகான ஒரு நாட்டையும் ஒரு வளமான நாட்டையும் நாங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த சட்ட மூலத்தை எதிர்க்கட்சியில் உட்பட அனைவருமே இதை நாங்கள் ஏற்று இதை நடைமுறைப்படுத்தி நாட்டின் ஒரு முன்னேற்றத்துக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.